SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்ப என்ன 5G தலைப்போடு வந்திருக்கிறீங்கன்னு
நினைக்கிறேன். ஆமாம்.
சரி, இப்போ 5G எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 5G என்னன்னு சொல்லுங்களேன்.
G என்பது ஜெனரேஷன் என்பதை குறிக்கும் ரைசல், தலைமுறை அல்லது சந்ததி என்ற பொருளை குறிக்கும்.
இப்ப 5G சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம இப்ப 4G வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படியா?
நிச்சயமாக இப்போது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சந்ததி 4G என்று அழைக்கப்படுகிறது.
சரி, இன்னும் வரப்போறது 5G.
ஆமாம், வரப்போகிறது 5G. 5G என்பது 5ஆம் தலைமுறை ரேடியோ தொழில்நுட்பம். இங்கு ரேடியோ என்பது கம்பி இல்லா தொடர்பு அல்லது மொபைல் தொடர்பு என்பதை குறிப்பதாகும். ரேடியோ என்பது இங்கு வானொலியை குறிப்பது அல்ல. 1G 2G என்று பல தலைமுறைகளை கடந்து நாம் இப்போது 5G என்ற 5ஆம் தலைமுறை மொபைல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் கட்டத்தில் இருக்கிறோம். 1979 அனலாக் என்ற முறையில் அறிமுகமான கம்பி இல்லா மொபைல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் 1G அல்லது முதலாம் சந்ததி அலைபேசிகள் அல்லது மொபைல் போன்கள் என்று அழைக்கப்பட்டன. ஒரு சிலருக்கு மட்டும் 8 விலைகளில் இது உலா வந்தது. அடுத்து 2G என்ற 2ஆம் தலைமுறை அனலாக் என்ற பழைய தொழில்நுட்பத்திலிருந்து அதிரடியாக விலகி டிஜிட்டல் என்ற எண்ம உலகிற்கு எம்மை அழைத்துச் சென்றது. தொலைபேசி அழைப்புகளை மட்டுமல்ல, SMS என்ற குறுஞ்செய்திகளை மற்றும் MMS என்ற மல்டிமீடியா மெசேஜ்களை அனுப்பவும் பெறவும் இந்த டிஜிட்டல் வடிவம் பெரிதும் வழிவகுத்தது. தொடர்பு ஆற்றல், தொடர்பு விரிவு என்பன பன்மடங்கு அதிகரித்தன. மொபைல் போன்களும் பரவலாக பலரது கைகளுக்கும் வந்து சேர்ந்தன. அடுத்த தலைமுறை 3G நாம் தாவிய போது தகவல் பரிமாற்றத்தின் வேகம் 200 Gbps என்ற அளவுக்கு அதிகரித்தது மட்டுமல்ல, இணைய தொடர்பும் மொபைல் இன்டர்நெட் ஆக்சஸ், வீடியோ கோல்ஸ் மற்றும் மொபைல் டெலிவிஷன் டெக்னாலஜி என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் உள்ளங்கைகளுக்குள் எம்மால் கொண்டு வர முடிந்தது. தற்போது பயன்பாட்டில் இருக்கும், பரவலாகவே பயன்பாட்டில் இருக்கும் 4G என்பது மொபைல் வெப் எக்ஸஸ் என்ற இணைய தொடர்பில் படும் வேகத்தையும், ஹை டெபினிஷன் மொபைல் டெலிவிஷன் காட்சிகளையும், வீடியோ கன்பரன்சிங் மற்றும் 3D டெலிவிஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று எம்மை எங்கெங்கோ எல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை பொறுத்த அளவில் இப்போது வரப்போகும் 5G என்ன என்ன செய்ய போகிறது என்று பார்த்தால், இதுவரை 4G தந்த அனைத்து சௌகரியங்களுடன் 4G விட 20 மடங்கு அதிகமான வேகத்தில் தரவு பரிமாற்றம் செய்யும் ஆற்றல் 5G இருக்கிறது. அதி உச்ச பயன்பாட்டு நேரங்களிலும், அதாவது பீக் டைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதி உச்ச பயன்பாட்டு நேரங்களிலும் குறைந்தபட்சம் 20 Gbps என்ற வேகத்தில் டவுன்லோட், அதாவது தரவிறக்கம் செய்யும் ஆற்றல் 5G இருக்கிறது. தற்போதைய 4G ஆற்றல் 1 Gbps என்பதாகும். இது 20 GB அதிகரிக்கும். ரேடியோ மில்லிமீட்டர் பேண்ட் என்கின்ற அரிதாக பயன்படுத்தப்படும் ரேடியோ அலைவரிசையான 30 GHz தொடக்கம் 300 GHz இடையேயான அலைவரிசையை 5G பயன்படுத்தும் என்பதால் மிக சிக்கலான, அதோடு உடனடியாக ஆற்றப்பட வேண்டிய ஆபரேஷன்ஸ்களுக்கு அல்லது செயல்பாடுகளுக்கு இது பெரிதும் உதவும். இதை லேட்டன்சி என்று சொல்கிறார்கள். இதை தமிழில் எதிர்வினை நேரம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் எளிமையாக ரெஸ்பான்ஸ் டைம் என்றும் சொல்லலாம். அதோடு அபிலிட்டி டு கனெக்ட் மோர் டிவைசஸ் அட் ஒன், பல உபகரணங்களை ஒரே வேளையில் இணைக்கும் சௌகரியம் மற்றும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்ற யதார்த்த மிகை, வர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற மெய்நிகர் உண்மை போன்ற நிலை, இந்த அனுபவங்களை மேலும் விரிவுபடுத்தவும் இந்த 5G துணை செய்யும் என்று சொல்லலாம்.
சரி, இப்ப 5G தொழில்நுட்பம் சரி, இப்ப நம்ம கைகள் வரும்போது, இன்னும் குறிப்பாக வந்து அது மொபைலுக்காக 5G ஆக வரும்போது நமக்கு என்ன சௌகரியங்கள் அனுகூலங்கள் இருக்க போகின்றன?
தொடர்பு ஆற்றல் அதிகரிக்கும். கஞ்சஷன் என்ற பலரும் ஒரே நேரத்தில் மொபைல் போன்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் அலைப்பகிர்வு நெரிசல் கஞ்சஷன் குறையும். விரும்பிய போது விரும்பியவரை தொடர்பு கொள்ள முடியாத விலகல் நிலை, டிராப் அவுட்ஸ் ஏற்படாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அதி வேகமான டவுன்லோடு அப்லோடு வேகம் கிடைக்கும். கிளவுட் கேம்ஸ் என்கின்ற மொபைல் பாவனையாளர்கள் இருவேறு இடங்களில், அதற்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து எந்த இடையூறும் இல்லாமல் இணைந்து படுவேகத்தில் கேம்ஸ்களை விளையாட வசதி ஏற்படும். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை கண்டென்ட் லோடு செய்யும் ஆற்றல் வேகம் அதிகரிக்கும். நம் நாட்டில் மட்டும் ஃபேஸ்புக், யூடியூப் என்பவற்றை 15 மில்லியன் பேர் பயன்படுத்துவதாக தகவல்கள் சொல்கின்றன. ரைசல், இன்ஸ்டாகிராமை 9 மில்லியன் பேர் பயன்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு இதை கண்டென்ட் லோடு செய்யும் ஆற்றல் படுவேகமாக அதிகரிக்கும்.
சரி, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வருவோமே. இப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த 5G பயன்படுத்துகிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் எல்லாம் தயாராக இருக்கா, எப்படி வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க?
ஆமாம், தயாராகி விட்டது என்றே சொல்ல வேண்டும். சில இடங்களில் தயாராகி கொண்டிருக்கிறது. 2023 ஆண்டளவில் நம் நாட்டில் 15 மில்லியன் பேர் கைகளில் 5G மொபைல் போன்கள் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ரைசல், 5G வழங்க டெல்ஸ்ட்ரா நிறுவனம் எரிக்சன் என்ற பாரிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து 5G தேவையான ஹார்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற கட்டமைப்பு, ப்ரொசஸர்ஸ் என்ற செயலிகள், 5G மோடம்ஸ், 5G டவர்கள் என்பவற்றை நிர்மாணிப்பதில் இப்போது ஈடுபட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இவை ஏற்கனவே செயல்பட தொடங்கிவிட்டன. 5G மொபைல் போன்கள் சந்தைக்கு வந்துவிட்டன. சாம்சங் சென்ற வாரம் 5G கேலக்சி S10 என்ற மொபைல் போனை சந்தையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. 256 GB ஸ்டோரேஜ் கொண்ட சாம்சங் 5G போன் ஒன்றின் விலை $1,720 என்றும், 512 GB ஸ்டோரேஜ் கொண்ட போன் ஒன்றின் விலை $1,000 என்றும் சாம்சங் அறிவித்திருக்கிறது. ஒப்போ என்ற இன்னும் மற்றொரு நிறுவனம் ரெனோ என்ற 5G போன்களை டெல்ஸ்ட்ராவின் அனுசரணையுடன் சந்தைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆப்பிள் அடுத்த வருட நடுப்பகுதியில் 5G மொபைல் போன்களை சந்தைக்கு கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. எல்ஜி, வாவே போன்ற நிறுவனங்களும் 5G மொபைல் போன்களை சந்தைப்படுத்தி வருகின்றன, ஏற்கனவே சந்தைப்படுத்தி வருகின்றன.
சரி, இப்போ 5G சொல்லிட்டு இருக்கிறோம், அது வந்து ஸ்பீடா இருக்க போகுது, குவாலிட்டியா இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லும் போது, இப்போ நம்ம நாட்டில் வந்து NBN போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, பிராட்பேண்ட் நெட்ஒர்க், அந்தது வந்து அப்ப தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா?
நேஷனல் பிராட்பேண்ட் என்ற ஃபைபர் கனெக்ஷனுடன் கூடிய பிராட்பேண்ட் இனி தேவைப்படாது என்று சில செய்திகள் வந்தாலும் கூட, வீடுகளில் காரியாலயங்களில் பயன்படுத்தப்படும் பல உபகரணங்களும் கருவிகளும் தற்போது வைஃபை என்ற தொழில்நுட்பத்திலேயே இயங்குகின்றன. ரைசல், கணினிகள், டேப்லெட் கணினிகள், தொலைக்காட்சி, பிரிண்டர், சவுண்ட் சிஸ்டம் மற்றும் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் என்று சொல்லப்படுகிற லட்சக்கணக்கான உபகரணங்கள் வைஃபை தொழில்நுட்பத்திலேயே இயங்குவதால் 5G நேஷனல் பிராட்பேண்டின் இடத்தை பிடிக்க முடியாது என்பது நிதர்சனம். இதை டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி என்று சொல்கிறார்கள். இந்த கம்பேட்டபிலிட்டி 5G போதுமான அளவில் இல்லை என்பதே பொதுவான நம்பிக்கை. இதை தவிர சர்வீஸ் பிளெக்சிபிலிட்டி என்ற சேவை சௌகரியம், செக்யூரிட்டி என்ற, அது மிக பிரதானமானது இப்போது இந்த சைபர் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில், செக்யூரிட்டி என்ற இணைய பாதுகாப்பு மற்றும் கவரேஜ் என்று சொல்லப்படுகின்ற வைஃபை இப்போது இடுக்குகளுக்கு எல்லாம் நுழையக்கூடியது. 4G இப்போது பார்க்கிற போது வீட்டின் அறைகளுக்குள் கூட நுழைய முடியாமல் முடங்கி விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த காரணங்களுக்காகவும் 5G நாட்டின் மூளை முடுக்குகளுக்கு எல்லாம் விஸ்தரிக்கப்படுவதில் வர்த்தக ரீதியான லாபம் தனியாருக்கு இல்லை என்பதையும் நாம் பார்க்கிற போது, தேசிய தொலைத்தொடர்பு கொள்கையை அடிப்படையாக வைத்து எல்லா சௌகரியங்களும் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் அல்லது வகுக்கப்பட்டுள்ள நேஷனல் பிராட்பேண்டின் இடத்தை 5G நிரப்ப முடியாது. நகரங்களில் இந்த 5G தனது செல்வாக்கை செலுத்த முடியும் என்ற போதும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சேவை வழங்கக்கூடிய விதமாக 5G செயல்பட முடியாது என்பதே பல நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது.
சரி, அப்படி பார்த்தா இப்போ 5G வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங், அதாவது ஆச்சரியப்படும் வகையில, வியப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்க போகுது இல்லையா?
வியப்பை ஏற்படுத்துவதோடு தேவையானவருக்கு அளவான தேவையான சேவையை வழங்கவும் 5G முடியும். ஏனென்றால் அதனுடைய வேகம், விஸ்தரிப்பு, ஆற்றல் என்பவை பல மடங்கு அதிகரிக்கும் என்பது ஏற்கனவே நான் சொன்னது போல நிதர்சனமாக தெரிகிறது. ரைசல்,
சரி பார்ப்போம், மிக மகிழ்ச்சி, நன்றி.
நன்றி சத்யநாதன். நன்றி ரைசல்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.